ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 13, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் பாக்கியத்தை விழித்தெழச் செய்வதற்கு பாபா வந்துவிட்டார். தூய்மை ஆகுவதனால் மாத்திரமே உங்கள் பாக்கியம் விழித்தெழ முடியும். கேள்வி: பாக்கியத்தை விழித்தெழச் செய்துள்ள குழந்தைகளின் அடையாளங்கள் எவை? பதில்: 1. அவர்கள் சந்தோஷ தேவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து தங்கள் சந்தோஷ ஆஸ்தியை பெற்று அனைவரையும் சந்தோஷமானவர்கள் ஆக்குகின்றார்கள். அவர்களால் எவருக்கும் என்றுமே துன்பம் விளைவிக்க முடியாது. அவர்கள் வியாசரின் குழந்தைகளான உண்மையான சந்தோஷத்தை அருளும் சுக்தேவ் ஆவார்கள். 2. அவர்கள் 5 விகாரங்களையும் துறந்துள்ளதால் ராஜ ரிஷிகளான உண்மையான ராஜ யோகிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 3. அவர்களின் ஸ்திதி நிலையாகவும் உறுதியாகவும் உள்ளது. அவர்களால் என்றுமே எதனை குறித்தும் அழ முடியாது. அவர்கள் பற்றை வென்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாடல்: எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நான் வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இப்பாடலின் வரிகளை கேட்கும் பொழுது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளான உங்களுக்கு மெய்சிலிருக்க வேண்டும். இது பொதுவானதோர் பாடல், ஆனால் வேறு எவருக்கும் அதன் அர்த்தம் தெரியாது. தந்தை மட்டுமே வந்து அப்பாடல்கள் அனைத்தினதும் சமய நூல்களினதும் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கலியுகத்தில் அனைவரது பாக்கியமும் உறங்கிக் கொண்டுள்ளது என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளான நீங்களும் அறிவீர்கள். சத்தியுகத்தில் அவர்களின் பாக்கியம் விழித்திழச் செய்யப்பட்டுள்ளது. உறக்கத்தில் உள்ள பாக்கியத்தை ஒரே ஒரு தந்தையே விழித்திழச் செய்து வழிகாட்டல்களை கொடுத்து உங்கள் பாக்கியத்தை உருவாக்குகின்றார். அவர் இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களது பாக்கியத்தை விழித்திழச் செய்கின்றார். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவரது பாக்கியமும் விழித்தெழுகிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தான் ஒரு வாரிசு என்பதை அவர் அறிகின்றார். உண்மையில் இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். ஒவ்வொரு கல்பத்திலும் விழித்தெழுந்திருக்கும் உங்கள் பாக்கியம் பின்னர் உறங்கச் செல்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூய்மையாகும் பொழுது உங்கள் பாக்கியமும் விழித்தெழுகிறது. தூய இல்லற ஆசிரமம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆசிரமம் என்ற வார்த்தை தூய்மையான ஒன்றையே குறிக்கிறது. தூய இல்லற ஆசிரமம் உள்ளது. அதற்கு மாறாக தூய்மையற்ற சமயமும் உள்ளது. அது ஓர் ஆசிரமம் என்று அழைக்கப்பட முடியாது. அனைவருமே இல்லற பாதையை பின்பற்றுகின்றார்கள். மிருகங்களும் அவ்வாறே உள்ளன. அனைவரும் குழந்தைகளை உருவாக்குகின்றார்கள். மிருகங்களும் இல்லற பாதையை கொண்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் நீங்கள் தூய இல்லற ஆசிரமத்திற்குரிய தேவர்களாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் என்று அவர்களின் புகழ் பாடப்பட்டுள்ளது. நீங்களும் அவ்வாறு பாடினீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தேவ தர்மம் உள்ளது. பிரம்மாவும் விஷ்ணுவும் சங்கரரும் தேவர்கள் என்றே அழைக்கப்படுகின்றனர். பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள், விஷ்ணு தேவருக்கு வந்தனங்கள். எவ்வாறாயினும் சிவனை குறித்து அவர்கள் பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள் என்றே கூறுகிறார்கள். அதில் ஒரு வேறுபாடு உள்ளது. சிவனையும் சங்கரரையும் ஒருவர் என்று அழைக்க முடியாது. நீங்கள் கல்புத்தியை கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள். தேவர்கள் கல்புத்தி உடையவர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. நாடக திட்டப்படி அது மீண்டும் ராவணராஜ்யம் ஆகும் பொழுது அவர்கள் ஏணியில் கீழிறங்க வேண்டும். அவர்கள் தெய்வீக புத்தி உடையவரிலிருந்து கல்புத்தி உடையவர்களாக மாற வேண்டும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களை அதி புத்திசாலி ஆக்குகின்றார். அவர் உங்கள் புத்தியை தெய்வீகமாக ஆக்குகின்றார். நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகுவதற்கே இங்கே வருகின்றீர்கள். தெய்வீக பிரபுவிற்கு ஆலயங்களும் உள்ளன. அங்கே ஒன்று கூடல்கள் இருக்கின்ற பொழுதிலும் தெய்வீக பிரபு யார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். உண்மையில் தந்தை மாத்திரமே உங்களை தெய்வீகமானவர்கள் ஆக்குகின்றார். அவர் விவேகிகளின் புத்தி ஆவார். இது குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளுக்கான போஷாக்காகும். புத்தி அதிக அளவு மாறுகின்றது. தீயதை பார்க்காதே என்று கூறப்பட்டுள்ளது. அது குரங்குகளை பற்றி குறிப்பிடப்படவில்லை. மனிதர்களே குரங்குகளைப் போலாகி உள்ளார்கள். வாலில்லாத குரங்குகள் மனிதர்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. இது ஒரு முட்காடு என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உங்கள் புத்திகளுக்கான போஷாக்கை பெறுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு போஷாக்கை அளிக்கின்றார். இது ஒரு கல்வியாகும். இது ஞான அமிர்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தண்ணீர் போன்றவற்றுக்கான கேள்வி இல்லை. இக்காலத்தில் அவர்கள் பல பொருட்களை அமிர்தம் என்று அழைக்கிறார்கள். கங்கை நீரையும் அவர்கள் அமிர்தமென்றே கூறுகிறார்கள். அவர்கள் தேவ விக்கிரகங்களின் கால்களை கழுவி அந்த நீரையும் பருகுகிறார்கள். அவர்கள் அந்த நீரை வைத்திருக்கிறார்கள். அந்த நீரை அவர்கள் விசேஷமான அமிர்த துளி என்று கருதுகின்றனர். அந்த நீர் துளியை பருகுபவர்களிடம் அந்த நீர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் என அவர்கள் கூறுவதில்லை. அவர்கள் கங்கை நீரை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கிறார்கள். ஒருவர் மரணிக்கும் தருவாயில் கங்கை நீர் அவரது உதடுகளில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அர்ஜுனன் அம்பு எய்த பொழுது அந்த அம்பு வீழ்ந்த இடத்தில் கங்கை வெளிப்பட்டது என்று அவர்கள் காட்டுகிறார்கள். பின்னர் ஒருவர் பருகுவதற்கு அவர் அமிர்தத்தை கொடுத்தார். குழந்தைகளாகிய நீங்கள் எந்த அம்பையும் எய்யவில்லை. அம்புகளும் வில்களும் கொண்டு யுத்தம் புரியும் ஒரு கிராமம் உள்ளது. அந்த இடத்தின் தலைவரை கடவுளின் அவதாரம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். ஒரே ஒரு உண்மையான சத்குருவே உள்ளார். சத்கதியை அருள்பவர் ஒரே ஒருவர் மாத்திரமே. அவரே அனைவரையும் தன்னுடன் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். தந்தையை அன்றி வேறு எவராலும் உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது. இது பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலத்தல் என்ற கேள்வியும் கிடையாது. இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டதும் தொடர்ந்தும் அனாதியான சக்கரத்தில் செல்வதும் ஆகும். இந்த உலக வரலாறும் புவியலும் எவ்வாறு மீண்டும் மீண்டும் சுழல்கின்றன என்பதையும் நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். மனிதர்கள் அதாவது ஆத்மாக்களுக்கு ஓ தந்தையான கடவுளே என தாங்கள் அழைக்கின்ற படைப்பவரான தங்கள் தந்தையை தெரியாது. ஓர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை என்றுமே தந்தையான கடவுள் என்று அழைக்கப்பட மாட்டார். தந்தையான கடவுளே என்ற வார்த்தைகளை அவர்கள் பெருமளவு மரியாதையுடன் கூறுகிறார்கள். அவரே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருளும் தூய்மையாக்குபவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒருபுறம் அவர் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மறுபுறம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ அல்லது அவர்களின் குழந்தை மரணித்து விட்டாலோ கடவுளே சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுப்பவர் என்று கூறுகிறார்கள். கடவுள் என்ன செய்தார்? அவர் எங்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டார். பின்னர் அவர்கள் கடவுளை இழிவுபடுத்துகின்றார்கள். கடவுள் தங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே அக்குழந்தையை அவர் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? அவர் கடவுளிடம் சென்று விட்டார். சத்தியுகத்தில் எவரும் அழுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அழவேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆத்மா தனது கர்ம கணக்குகளுக்கு ஏற்ப தனது பாகத்தை நடிக்க செல்ல வேண்டி உள்ளது. இந்த ஞானம் எதுவும் இல்லாததால் மனிதர்கள் அதிக அளவு அழுகின்றார்கள். சிலருக்கு பித்து பிடித்தும் விடுகின்றது. இங்கே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உங்கள் தாய் மரணித்தாலும் அல்வா உண்ணுங்கள். உங்கள் தந்தை மரணித்தாலும் அல்வா உண்ணுங்கள். பற்றை வென்றவராகுங்கள். என்னுடையவர் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையே அன்றி வேறு எவரும் அல்ல. குழந்தைகளாகிய உங்களுக்கு அத்தகையதோர் ஸ்திதி இருக்க வேண்டும். பற்றை வென்ற அரசரை பற்றிய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சத்தியுகத்தில் துன்பம் அல்லது அகால மரணம் என்ற கேள்வியே இருக்க முடியாது. நீங்கள் மரணத்தை வெல்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். தந்தையே மகாகாலன் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவரே மரணங்களுக்கெல்லாம் மரணமாவார். நீங்கள் மரணத்தை வெல்ல வேண்டும். அதாவது அங்கே என்றுமே எவரிடமும் மரணம் வர முடியாது. மரணம் ஆத்மாவிற்கோ சரீரத்திற்கோ ஏற்பட முடியாது. ஓர் ஆத்மா தனது சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். இதுவே மரணம் கொண்டு சென்றது என்று குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் மரணமென்ற அத்தகைய விஷயம் அங்கு இல்லை. மக்கள் தொடர்ந்தும் புகழ் பாடுகிறார்கள், ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் புகழ் பாடுகின்றார்கள், தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஐந்து விகாரங்களும் உங்கள் புத்தியை முற்றிலும் பாழாக்கிவிட்டன. இந்த நேரத்தில் எவருக்கும் தந்தையை தெரியாது. இதனாலேயே அது அனாதைகளின் உலகம் எனப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்தும் தமக்குள் சண்டை சச்சரவில் ஈடுபடுகிறார்கள். இந்த முழு உலகமும் பாபாவின் வீடாகும். இவ்வுலகில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் தந்தை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆக்குகின்றார். அரை கல்பத்திற்கு உண்மையிலேயே தூய உலகம் இருந்தது. ராமரோ அரசர் எனவும் மக்கள் ராமருக்கு உரியவர்களும் என்றும் பாடப்பட்டுள்ளது. அங்கே எவ்வாறு அதர்மம் நிலவ முடியும்? அங்கே சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் அருந்துகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ராவணன் போன்றோர் எவ்வாறு அங்கு இருக்க முடியும்? அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அத்தகைய கதைகளை கேட்கும் பொழுது வெளிநாட்டவர்கள் சிரிக்கின்றார்கள். தந்தை இங்கு வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். இவ்வுலகம் தூய்மையற்றது. அவர் தூண்டுதல்களின் மூலம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவாரா? ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள் என அவர்கள் அழைக்கிறார்கள். ஆகையால் அவர் நிச்சயமாக பாரதத்திற்கு வந்துள்ளார். இப்பொழுதும் அவர் கூறுகின்றார், ஞான கடலான நான் உங்களை எனக்கு சமமாக மாஸ்டர் ஞான கடல்கள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். தந்தை மாத்திரமே உண்மையான வியாசர் என அழைக்கப்படுகின்றார். எனவே அவர் வியாச தேவரும் நீங்கள் அவரது குழந்தைகளான சுக் தேவர்களும் ஆவீர்கள். நீங்கள் இப்பொழுது சந்தோஷ தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் சிவாச்சாரியான வியாசரிடமிருந்து உங்கள் சந்தோஷ ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்களே வியாசரின் குழந்தைகள். நீங்கள் சிவனின் குழந்தைகள் என அழைக்கப்படுகின்றீர்கள். குழப்பம் அடையாதிருப்பதற்காக நீங்கள் சிவனின் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். அவரின் உண்மையான பெயர் சிவனாகும். ஓர் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியும். பரமாத்மாவும் அறிந்து கொள்ளப்படக்கூடியவர். அவர் மாத்திரமே வந்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான வழியை உங்களுக்கு காட்டுகின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தையாவேன். அவர் பெருவிரல் உருவமுடையவர் என கூறப்பட்டுள்ளது. அத்தகைய பெரியதோர் வடிவத்தினால் அங்கே, அதாவது நெற்றியின் நடுவில் இருக்க முடியாது. ஆத்மா முற்றிலும் சூட்சுமமானவர். ஓர் ஆத்மாவை காண்பதற்கு வைத்தியர்களும் பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் பார்க்க முடிவதில்லை. ஓர் ஆத்மாவை புரிந்துணர்வு மட்டுமே செய்ய முடியும். தந்தை கேட்கின்றார், இப்பொழுது நீங்கள் ஓர் ஆத்மாவை உணர்ந்திருக்கின்றீர்களா? அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாக்கள் பதிவு நாடா ஒன்றில் பதிவு செய்வதைப் போன்று தமக்குள் அழியாத பாகங்களை பதிவு செய்துள்ளார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் சரீர உணர்வில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் எவ்வாறு 84 பிரிவுகளை எடுக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இதற்கு முடிவே இல்லை. எப்பொழுது இந்த நாடகம் ஆரம்பமாகியது என்று சிலர் கேட்கிறார்கள். எவ்வாறாயினும் அது அனாதியானது. அது என்றுமே அழிவதில்லை. அது முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட அழியாத உலக நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு இப்பொழுது உலகை தெரியும். கல்வியறிவற்ற குழந்தைகளுக்கு கல்வி புகுட்டப்படுவதைப் போன்று தந்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்களே சரீரங்களின் மூலமாக கற்கின்றார்கள். இது கல்புத்திக்கான உணவாகும். உங்களின் புத்தியே புரிந்துணர்வை பெறுகின்றது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்காக படங்களை செய்துள்ளார். அவை மிகவும் இலகுவானவை. திரிமூர்த்தியும் உள்ளனர். பிரம்மா விஷ்ணு சங்கரர். ஏன் பிரம்மா திரிமூர்த்தி என்று குறிப்பிடப்படுகின்றார்? அவர்கள் தேவ் தேவ் மகாதேவ் என கூறுகிறார்கள். அவர்கள் ஒருவர் மேலே ஒருவரை வைக்கின்றார்கள். ஆனால் அவற்றின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அது எவ்வாறு பிரம்மாவாக இருக்க முடியும்? ஏனெனில் பிரம்மா மக்களின் தந்தை, பிரஜாபிதா என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் எவ்வாறு சூட்சும உலகில் உள்ள தேவராக இருக்க முடியும்? மக்களின் தந்தையான பிரம்மா இங்கேயே இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தில் பிரவேசித்து இவரின் மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். நான் இவரை எனது ரதமாக ஆக்குகின்றேன். நான் இவரின் பல பிறவிகளின் இறுதியில் வருகின்றேன். இவரும் ஐந்து விகாரங்களையும் துறக்கின்றார். துறவரம் மேற்கொள்வோர் யோகிகள், ரிஷிக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது ராஜ ரிஷிக்கள். நீங்கள் ஒரு சத்தியம் செய்கின்றீர்கள். அந்த சந்நியாசிகள் தமது வீடுகளையும் குடும்பங்களையும் துறந்து சென்று விடுகிறார்கள். இங்கே கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழ்கின்றார்கள். நீங்கள் என்றுமே விகாரத்தில் ஈடுபட மாட்டீர்கள் என்று கூறுகின்றீர்கள். பிரதானமான விஷயம் விகாரமாகும். ஷிவ் பாபாவே படைப்பவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் புதிய படைப்பை படைக்கின்றார். அவரே விதையானவரும் சத்தியமும் உயிருள்ளவரும் பேரானந்த கடலும் ஞானக்கடலும் ஆவார். தந்தைக்கு மாத்திரமே தான் எவ்வாறு இந்த ஸ்தாபனையையும் பராமரிப்பையும் விநாசத்தையும் மேற்கொள்கின்றார் என்பது தெரியும். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது அறிந்து கொள்வதால் உங்களால் அனைவருக்கும் விளங்கப்படுத்த முடிகின்றது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. ஒவ்வொரு ஆத்மாவும் தமது சொந்த கர்ம கணக்கை கொண்டிருக்கின்றார். ஆகவே ஓர் ஆத்மா தனது சரீரத்தை நீக்கும் பொழுது நீங்கள் அழக்கூடாது. முற்றிலும் பற்றை வென்றவராகுங்கள். நீங்கள் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தைக்கு மாத்திரம் உரியவர் அன்றி வேறு எவருக்கும் அல்ல என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டு, உங்கள் புத்தியை பாழாக்குகின்ற ஐந்து விகாரங்களையும் திறந்திடுங்கள். ஓர் சந்தோஷ தேவராகி அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒழுக்க கோட்பாடுகளின் கோட்டிற்குள் இருப்பதற்கு சதா கவனம் எடுப்பதன் மூலம் அதி உயர்ந்த ஒழுக்க கோட்பாடுகளை பின்பற்றும் அதி உயர்ந்தவர் ஆகுவீர்களாக. தங்களை ராமரின் உண்மையான சீதைகளாக கருதுவதன் மூலம் சதா ஒழுக்க கோட்பாடுகளின் கோட்டிற்குள் இருக்கும் குழந்தைகள், அதாவது அந்த கவனத்தை செய்பவர்கள், இயல்பாகவே கவனமாகவும் மலர்ச்சியோடும் இருப்பார்கள். காலையிலிருந்து இரவு வரை உங்களுக்கு பின்பற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒழுக்க கோட்பாடுகளின் தெளிவான ஞானத்தை உங்களின் புத்தியில் வைத்திருங்கள். உங்களை உண்மையான சீதையாக கருதி ஒழுக்க கோட்பாடுகளின் கோட்டிற்குள் இருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒழுக்க கோட்பாடுகளை பின்பற்றும் அதி உயர்ந்தவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். சேவையின் தீவிர நிலைகளுக்குள் செல்லாதீர்கள். சேவைக்கும் உங்களின் முயற்சிக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். அவ்யக்த இஷாரா, தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராக ஆகுங்கள். சம்பூர்ண தூய்மை என்றால் உங்களில் எண்ணங்களிலும் எந்த விகாரமும் இல்லாமல் இருத்தல் என்ற அர்த்தம். இந்த ஞானம், இந்த நற்குணங்கள் சகல சக்திகளை அடைவதில் எப்பொழுதும் சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் இருப்பதுடன் சகல பேறுகளையும் கொண்டிருக்கும் ஒளி கிரீடம் சதா தெளிவாக புலப்பட வேண்டும். சதா உங்களை ஒளியாகவும் உங்களின் ஆத்ம உணர்வு ரூபத்திலும் அனுபவம் செய்யுங்கள். அனைத்தையும் செய்யும் பொழுதும் உங்களை ஒளியாக அனுபவம் செய்யுங்கள். மாதேஸ்வரி மம்மாவின் பெருமதிமிக்க மகாவாசகங்கள். அனாதியான ஒளி தத்துவம் மௌன விடுதியும் பௌதீக உலகம் விளையாடும் மைதானமும் ஆகும். ஆத்மாக்களின் வசிப்பிடம் அனாதியான மகா ஒளி தத்துவமாகும். அவர்கள் அங்கே தங்கள் சரீரங்கள் மூலம் பாகம் எதனையும் நடிப்பதிலிருந்து விடுபட்டுள்ளார்கள். அதாவது ஆத்மாக்கள் மௌன விடுதி எனவும் அழைக்கப்படுகின்ற சந்தோஷத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தங்கள் சரீரங்கள் மூலம் ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிக்கின்ற இடமே விளையாட்டு மைதானம், அதாவது இந்த பௌதீக உலகமாகும். எனவே இரு பிரதான உலகங்கள் உள்ளன. ஒன்று அசரீரி உலகமும் மற்றொன்று பௌதீக உலகமும் ஆகும். உலக மக்கள் கூற வேண்டும் என்பதற்காகவே கூறுகிறார்கள், கடவுள் படைப்பவரும் பராமரிப்பவரும் அழிப்பவரும். எங்களை பராமரிப்பவரும் எங்களை கொல்பவரும் எங்களை எரிப்பவரும் ஆவார். எனவே அவரே எங்களுக்கு சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொடுப்பவர் என அவர்கள் கூறுகின்றனர். ஒருவர் துன்பத்தை பெறும்பொழுது அவர், ஓ கடவுளே, உங்கள் உணவு இனிமையானது, கடவுளால் வழங்கப்படும் அனைத்தும் இனிமையானது என்று கூறுகிறார். ஆனால் அது மிக சரியான ஞானம் அல்ல, ஏனெனில் அது கடவுளின் கடமை அல்ல. கடவுள் துன்பத்தை அகற்றுபவரே அன்றி துன்பத்தை அருள்பவர் அல்ல. பிறப்பெடுப்பது மரணிப்பது சந்தோஷத்தையும் துன்பத்தையும் அனுபவம் செய்வது அனைத்தும் மனிதர்களின் சமஸ்காரங்களில் உள்ளன. எங்கள் பெற்றோரே எங்களுக்கு பௌதீக பிறப்பை கொடுப்பவர்கள். மக்கள் தங்களின் கர்ம பந்தனங்களுக்கு ஏற்ப தந்தை மகன் என்னும் உறவு முறைக்குள் மக்கள் வருகிறார்கள். அதே போன்று பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தையாவார். அவர் எவ்வாறு தனது எல்லையற்ற படைப்பை படைத்து பராமரிக்கின்றார்? அவரே பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்னும் தனது மூன்று ரூபங்களையும் படைப்பவர். இந்த தேவ ரூபங்களின் மூலம் அவர் தெய்வீக உலகின் படைப்பையும் அசுர உலகின் விநாசத்தையும் பின்னர் தெய்வீக உலகின் பராமரிப்பையும் இடம்பெறுமாறு செய்கின்றார். கடவுளின் இம்மூன்று செயல்களும் எல்லையற்றவை. ஆனால் ஒவ்வொருவரின் கர்மத்திற்கு ஏற்பவே இன்பமும் துன்பமும் பிறப்பும் இறப்பும் நடைபெறுகின்றன. கடவுளே சந்தோஷத்தை அருள்பவர். அவர் தனது குழந்தைகளுக்கு எந்த துன்பத்தையும் விளைவிப்பதில்லை. அச்சா, ஓம் சாந்தி.